الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم صدق الله العليم
அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் தஆலாவை முதற்கண் புகழுகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் ஏகன் இணை துணையற்றவன் என்று சாட்சியம் கூறி அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர் எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் கிளையார்கள் தோழர்கள் அன்னாரது வழிநின்று வாழ்ந்து மறைந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இனிவரும் காலங்களிலும் அல்லாஹுவின் தூதர் பயணித்த அந்த சத்திய பாதையில் லட்சிய பயணம் செய்ய இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவரது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கட்டளையை ஸ்திரமேற்கொண்டு அவன் ஏவியைகளை முடிந்த அளவு எடுத்து நடந்து அவன் தடுத்தவைகளை முழுமையாக தவிர்ந்து தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவின் வசியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு புத்தாண்டை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹிஜ்ரி 1442 ஆண்டை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. அவனுக்கொரு வாழ்க்கையை கொடுத்தான், அவனுக்கென்று காலத்தை படைத்தான். அந்த காலத்தை வருடங்களாக அமைத்து, மாதங்களாக அமைத்து, நாட்களாக அமைத்து, நாளிகைகளாக அமைத்து ஒழுங்குபடுத்தினான். அல்லாஹு தஆலா சூரா தௌபாவின் 36 வசனத்தில் இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய தாய் நூலிலே லௌஹுல் மஹ்ஃபூலிலே அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கையை 12 நிர்ணயித்தான். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் அவனுடைய தாய் நூலில் எழுதி வைத்தான் மாதங்களின் எண்ணிக்கை 12. அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதுதான் நேர்த்தியான மார்க்கம். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் அளிப்பதை போல அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இன்ன ஸமான கதிஸ்தாரத ஹைஅதிஹி யௌம கலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த். இந்த காலம் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. வானங்கள் பூமியை படைக்கப்பட்ட நாளில் எந்த அமைப்பில் சுழன்றதோ அவ்வாறு. அத்தனா இஸ்னா அஸ்ரா சஹரா, வருடம் என்பது 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை. ஸலாஹுன் முதவாலியாத், அந்த நான்கிலே 3 தொடராக வரக்கூடியது. நாலாவது மாதமாகிய அதாவது ரஜபு மாதம் ஜுமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் இடையில் வரக்கூடியது என்று சொன்னார். துல்ஹஜ் முஹர்ரம், முஹர்ரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாலாவது மாதம் ரஜபு ஜுமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் இடையில் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நோன்பிலே ரமலான் மாதத்து நோன்பிற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பு அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்து நோன்பு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். சஹிஹான ஹதீஸ். நோன்பு ரமலான் மாத நோன்புக்கு அடுத்ததாக ஸஹ்ருல்லாஹில் முஹர்ரத்தில் நோக்கிற நோன்பு, அதாவது ஆஷுரா தினத்தில் நோக்கின்ற நோன்பு. ஹிஜ்ரத்தின் பொழுது ரசூலுல்லாஹ் யூத சமூகம் அந்த நாளில் நோன்பு நோட்டிருப்பதை கண்டு கேட்டார்கள், இதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள். அப்பொழுது யூத சமூகம் சொன்னார்கள், இந்த தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சந்ததிகளாகிய பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்தான், அதை ஞாபகம் படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களை விட மூசாவை சங்கை செய்வதற்கு நான் தான் அருகதை உள்ளவன் என்று சொல்லிவிட்டு 10வது நாள் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் தாசுஆனாலிலும், அதாவது முஹர்ரம் 9வது நாளிலும் நிச்சயமாக நான் நோன்பு நோப்பேன் என்று சொன்னார். எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த மாதத்தில் 9ஆம் 10ஆம் நாள் நோன்பு நோப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆசூரா தினத்தின் நோன்பின் சிறப்பை சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்தில் நிகழ்ந்த சிறு பாவங்களை அழிக்கக்கூடியது என்று சொன்னார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் பலது நடந்திருக்கின்றன. அல்லாஹு தாலாவின் தூதர் ஹிஜ்ரத் சென்றது இந்த முஹர்ரம் மாதத்தில். ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு இந்த மாதம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்த காலப்பகுதியில் அதன் நடுப்பகுதி வரைக்கும் நாங்கள் ஹிஜ்ரி கலண்டருக்குள் இருந்தோம். ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு உமர் இப்னு கத்தாப் அவருடைய காலத்தில் ஹிஜ்ரி கலண்டர் முறை அறிமுகமாகியது. மசூராக்களின் பின்னால் ஹாலிபா உமர் அந்த 16ஆம் ஆண்டு ஹிஜ்ரி கலண்டர் முறை தந்தார்கள். அந்த 16ல் இருந்து நவீன நூற்றாண்டில் உஸ்மானிய கிலாபத் அதன் நடுப்பகுதி வரைக்கும் ஹிஜ்ரி கலண்டர் இருந்தது. 1700களில் சுயஸ் கால்வாய் பிரச்சனையின் பொழுது இஸ்மாயில் ஹுவைதி என்ற எகிப்திய ஆட்சியாளரோடு மேற்கத்தியவர்கள் செய்து கொண்ட அக்ரிமெண்டின் படி 6 நிபந்தனைகள் உள்ளடங்கிய அந்த அக்ரிமெண்டின் படி ஒரு நிபந்தனை, ஹிஜ்ரி கலண்டர் முறையை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி கலண்டர் முறையிலிருந்து நாங்கள் தூரப்படுத்தப்பட்டோம். மீண்டும் அந்த முஹர்ரத்தை பற்றி, ஹிஜ்ரி ஆண்டு கணக்கை பற்றி நாங்கள் பேச தொடங்கியிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக எங்களுக்கு வாழ் ஒழுங்கை கற்றுத் தந்திருக்கிறான். அந்த வாழ் ஒழுங்கு தான் இந்த 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை. முஹர்ரம் எங்களுடைய புது வருட பிறப்பு என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் முஹர்ரத்தின் ஊடாக பல்வேறு படிப்பினைகள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லீம் சமூகம் எப்பொழுதும் மத நம்பிக்கை விஷயத்தில், கலாச்சார விஷயத்தில், பண்பாட்டு விஷயத்தில் தனித்துவமானதாக இருக்க வேண்டும். பன்மைத்துவ சமூக சூழலில் கலந்து வாழ்வது எங்களுக்கு கடமையாக இருப்பினும் கரைந்து சென்றுவிடக் கூடாது. எனவேதான் அந்த யூத சமூகம் ஆசூரா தினத்தில் நோன்பு நோற்றதை பார்த்த ரசூலுல்லாஹ், 9வது நாளும் நீங்கள் சேர்த்து நோன்பு குடியுங்கள் சொன்னார்கள். ஒருவர் 10ஆம் நாள் மட்டும்தான் நோன்பு குடிக்கிறார் என்றால் அவர் 11வது நாளும் நோன்பு குடித்தாக வேண்டும். தனியே 10வது நாள் மட்டும் நோற்பது சுன்னத்தல்ல. 9, 10 தவறின் 10, 11 நோன்பு நோட்ட வேண்டும் என்பது நபிவழியாக இருக்கிறது. எனவே எப்பொழுதும் நாங்கள் தனித்துவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். 2வது, இந்த ஹிஜ்ரத்தின் பின்னால் தான் ஒரு நாகரீகம் பிறந்தது. இந்த மைக்ரேஷனுக்கு பிறகுதான் நாகரீகம் பிறந்தது. உலகத்தில் 27 நாகரீகங்கள் இடம்பெயர்வை தொடர்ந்து உருவாகி இருக்கின்றன என்று அலி சரியத் என்ற அறிஞர் சொல்கிறார். எனவே இந்த ஹிஜ்ரத்தின் பின்னால் தான் ஒரு நாகரீகம் உருவானது. அதை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் ரசூல் உமர் இப்னு கத்தாப் இந்த ஹிஜ்ரி கலண்டரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூக கட்டமைப்பிற்கான முன்மாதிரியை முஹர்ரம் சொல்லித் தருகிறது. ஹிஜ்ரத்தின் ஊடாக பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டு முஹாஜிரீன்கள் அன்சாரீன்களுக்கு இடையே சகோதரத்துவம் உருவாக்கப்பட்டு ஒரு மதீனா சாசனம் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துக்கு பின் 1789 பிரான்சிய புரட்சியின் பின்னர் தான் மனித உரிமைகள் பற்றி உலகம் சிந்தித்தது. ஆனால் 1948ஆம் ஆண்டு UNO மனித உரிமைகள் சாசனத்தை உருவாக்கியது. இஸ்லாம் அன்று மதீனா சாசனத்தின் ஊடாக மனித உரிமைகளை பிரகடனம் செய்தது. பிரஜா உரிமை பெற்று போன ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு அந்த மதீனா மக்களை மனிதர்களாக பார்த்தார்கள். மதீனாவினுடைய பிரஜைகளாக பார்த்தார்கள். தாங்கள் ஆட்சித் தலைவராக இருந்தாலும் அங்கு சகவாழ்வு, சௌஜன்யம், இன நல்லிணக்கம் எல்லாமே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே மக்னகாட்டா சாசனம் தான் முதலாவது எழுதப்பட்டது என்று சொன்னாலும் அல்லாஹுவின் தூதர் மதீனா சாசனத்தை நஜிரான் சாசனத்தை ஏற்கனவே எழுதி உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்தார்கள். மனித உரிமைக்கான உத்தரவாதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத்தின் ஊடாக உறுதிப்படுத்தியதை பார்க்கிறோம். இந்த முஹர்ரம் தியாகத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்வு முறை அவசியம் என்பதை சொல்லித் தருகிறது. இவையெல்லாம் நீண்ட சரித்திரங்களை உள்ளடக்கிய சம்பவங்கள். ஹிஜ்ரத் ஒரு உண்மையில் அது ஒரு தியாக பயணம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுஹைபுர் ரூமி என்ற சஹாபி, ரோமா பொறியிலிருந்து வந்து இஸ்லாத்தை தழுவிய சஹாபி, ஹிஜ்ரத்தின் பொழுது பணக்கார சஹாபி, அவர் வெறுங்கையோடு போனார். அல்லாஹ்வின் தூதர் அவர் வருகையை பார்த்து சொல்கிறார்கள், ரபிக சுஹைப், ரபிக சுஹைப், சுஹைபுக்கு லாபம் கிடைத்து விட்டது, லாபம் கிடைத்து விட்டது. என்ன லாபம்? வெறும் கையோடு போகின்ற மனிதரை லாபம் லாபம் என்று சொன்னார்கள், சோனம் கிடைத்து விட்டது என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, தியாகத்தின் கதை நீண்டது, அதைத்தெல்லாம் சொல்வதற்குரிய நேரம் இதுவல்ல. எனவே தியாகத்தின் அடிப்படையிலான வாழ்க்கையை எங்களுடைய முஹர்ரம் சொல்லித் தருகிறது. இந்த நவீன உலக ஒழுங்கமைப்பில் சமூகமாக ஹிஜ்ரத் செய்வது சாத்தியமில்லை, எங்களுக்கு எங்கேயும் போக முடியாது. ஆனால் அல் ஹிஜ்ரத்துல் மஅனவியா, மானுசீக ஹிஜ்ரத்தை அது வலியுறுத்தி நிற்கின்றது. மனப்பதிவுகள், நிலைப்பாடுகள், கருத்தியல்கள், பார்வைகள், சிந்தனைகள், இவற்றிலிருந்து நாங்கள் தேங்கி இருக்கின்றோம். அதிலிருந்து புதிய சிந்தனை, புதிய பார்வை, புதிய நோக்கை நோக்கி போக வேண்டிய ஹிஜ்ரத்தை அது எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. சத்தியம் எப்பொழுதும் வெல்லும் என்ற கதையை முஹர்ரம் சொல்லித் தருகிறது. ஆசூரா தினத்தில் ஆர்ப்பரிக்கும் கடல் முன்னால் பின்னால் ஃபிரௌனின் படை துரத்தி வருகிறது. அந்த நேரத்தில் வரும் இஸ்ரவேலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்பொழுது பிடிபட்டு விடுவோம் மூசாவே, ஆர்ப்பரிக்கும் கடல், பின்னால் ஃபிரௌனின் சைனியம். அல்லாஹுவின் தூதர் அந்த மூசா நபி அவர்கள் உறுதியான வார்த்தையை சொன்னார்கள், இன்னமய ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். மூசாவே, உங்கள் தடியால் கடலில் அடியுங்கள். கடலில் அடிக்கப்பட்டது, கடல் பிளந்தது. உண்மையில் அதுதான் இந்த உலகத்தில் நடந்த முதலாவது சுனாமி என்றும் கூறப்படுகிறது. வழிவிட்டது, போய் சேர்ந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் மீதுள்ள அசையாத நம்பிக்கை எத்தகைய சக்தியையும் அசைத்துவிடும். பௌதிக விதிகளை மீறி எங்களுக்கு உதவி வரும் என்பதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் பிளந்த செய்தியும், சௌர் குகையிலே அல்லாஹு தஆலா அருமை தூதரையும் அவருடைய நண்பர் அபூபக்கரை பாதுகாத்த அந்த கதையும் நாங்கள் நம்புகின்றோம். பௌதிக விதிகளுக்கு மாற்றமாக எங்களுக்கும் உதவி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹோடு உள்ள அந்த உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ள ரெண்டு மந்திரங்கள் இருக்கின்றன, ரெண்டு மந்திரங்கள் இருக்கின்றன. ஒன்று, இன்னமய ரப்பி சயஹ்தீனி, அந்த வாசகம், இன்னொரு, என் ரப் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா நபி சொன்னது. இரண்டாவது, அபூபக்கர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன், இன்ன அல்லாஹ மஅனா, அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருவர் அல்ல, நாங்கள் மூவர், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். எனவே முஹர்ரம் அப்படியான ஒரு அசையாத நம்பிக்கையை எங்களுக்குள் வளர்க்கின்றது. எங்களுக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை இடர்பாடுகள், எத்தனை அனர்த்தங்கள் வந்தாலும் கூட அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அடுத்ததாக, இஸ்லாத்துக்கு முரணான சூழல், உறவு, நட்பு வட்டம் எம்மை ஆட்கொள்ளும் போது அல்லாஹுக்காக அந்த குறிப்பிட்ட சூழலை விட்டு ஒதுங்க வேண்டும். ட்ரக்ஸிலிருந்து செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் இருக்கிறது, வட்டி பொருளாதார முறையிலிருந்து போக வேண்டிய ஹிஜ்ரத் இருக்கிறது, ஒழுக்க சீர்கட்டிலிருந்து விடுபட்டு போகக்கூடிய ஹிஜ்ரத் இருக்கிறது. உண்மையான ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஹாஜிர் என்பவன் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஒதுங்கி செல்பவன். எனவே ஹிஜ்ரத்தை 1442 கால் பதித்திருக்கின்ற இளைஞர் சமூகம் மானுசீகமான ஹிஜ்ரத்தை செய்வதற்கு முற்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இளைஞர்களே, இஸ்லாத்தின் இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற நண்பனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்ற பாடத்தையும் இந்த ஹிஜ்ரத் சொல்கிறது. அல்லாஹுவின் தூதருக்கு ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாட்டை செய்தவர்கள் அவர்களுடைய அருமை நண்பர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. வாகனங்களை தயார் செய்து அவர்களோடு கூடவே செல்வதற்கு தைரியப்பட்ட ஒரு நண்பன், அந்த நண்பனை தெரிவு செய்யுங்கள், அவன்தான் இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்வான். இல்லாவிட்டால் அந்த கிட்ட நண்பன், மறுமையிலே நாங்கள் அலற வேண்டி வரும், கையை கடித்துக் கொண்டு ஒரு அநியாயக்காரன் சொல்வான், யாலைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கேடே, அல்லாவின் தூதரோடு சேர்ந்து நான் ஒரு வழியில் சென்றிருக்க வேண்டாமா, இந்த நண்பனை நான் நண்பனாக எடுத்துக் கொண்டிருக்க வேண்டாமா, ஏன் அவன் நரகத்துக் கொண்டு சேர்த்திப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இளைஞர்களுக்கு பின்னால் இருப்பது தீய நட்பு. அண்மை காலங்களில் பார்க்கின்றோம், பேஸ்புக் ஒன்று கூடி ட்ரக்ஸ் பாவிப்பதையும் போலீஸ்காரர்கள் அடிக்கடி அவர்களை கைது செய்வதையும் பார்க்கின்றோம். ஹிஜ்ரத் சொல்லித் தருகிறது, உண்மையான இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கின்ற நண்பனை நீங்கள் அந்த நட்பு வட்டத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பப்ஜி போன்ற விளையாட்டுகளினால் உயிரிழப்புகள் நடைபெறுகின்றன. அந்த பப்ஜி போன்ற விளையாட்டுகளோடு சம்பந்தப்படுகின்ற அந்த வட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் முஸ்லிம் அல்லாத உறவுகள் எங்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இன்றியமையாதவர்கள் என்ற ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. ஹிஜ்ரத்தின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அப்துல்லா இப்னு உரைக்கித் என்ற மனிதரை தெரிவு செய்தார்கள். அவர் முஸ்லிம் அல்லாத மனிதர், அவர்தான் வழிகாட்டியாக போனார். எனவே எங்களுடைய இந்த நாட்டு சூழலிலே நாங்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலத்தின் தேவையும் மார்க்கத்தின் கடமையும் இருக்கிறது. அப்துல்லா இப்னு உரைக்கு சென்ற மனிதர்களை இந்த நாட்டிலே நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களோடு அழகான உறவை அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக இந்த முஹர்ரம் எங்களுக்கு திட்டமிடலை படித்து தருகிறது. ஹிஜ்ரத் என்பது எழுந்தமானமாக நடந்த ஒரு பயணம் அல்ல, திட்டமிடப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம். அது ஒரு இபாதத், அது ஒரு அமல். அதற்கு கூலியை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தான். ஹிஜ்ரத் சென்று ஹிஜ்ரத் நிறைவடைவதற்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு இயற்கை மரணம் வந்தால் கூட ஹிஜ்ரத்துடைய நன்மையை கொடுப்பதாக அல்லாஹ் சூரத்துல் நிசாவின் 100வது வசனத்திலே வாக்களிக்கின்றான். சதா நீரவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சொர்க்கம், பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைக்கும். எனவே இது திட்டமிடப்பட்ட பயணம். ஏராளமான ஏற்பாட்டை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் புதிய பாதையை தெரிவு செய்தார்கள். அந்த புதிய பாதைக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அப்துல்லா இப்னு உரைக்கித்தை தெரிவு செய்தார்கள். பயணத் தோழர் ஒருவரை தெரிவு செய்தார்கள். அவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வழிகாட்டியாக நிறைய பேர் போனார்கள். அதே போல உணவு வழங்குனர்களை பார்க்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அபூபக்கருடைய பணியாளர்கள் எல்லாம் சவுர் குகைக்கு சாப்பாட்டை கொண்டு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். செய்தி தொடர்பாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. மக்காவில் என்ன நடக்கிறது செய்தியை எனக்கு கொண்டு வந்து சொல்ல வேண்டும். நீங்கள் வருகின்ற பாதையில் நீங்கள் ஏறி வருகின்ற ஒட்டகங்களினுடைய அந்த காலடி அழிக்கப்பட வேண்டும். எனவே பயண அடையாள அழிப்பையும் ரசூலுல்லாஹ் தங்களுடைய பிளேனிங்கில் சேர்த்தார்கள். எனவே ஹிஜ்ரத் திட்டமிடப்பட்ட ஒரு பயணம். இன்றைய அவலத்திற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று, எங்கள் மத்தியிலே பிளேனிங் இல்லை. எல்லாவற்றையும் எழுந்தமானமாக செய்வோம். தனி மனித வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த பிளேனிங் இல்லாமல் போனது மிக முக்கியமான காரணம். தவக்குலினுடைய முதலாவது அம்சமே திட்டமிடல் தான். அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் ஹிஜ்ரத்திலே முக்கியமாக பார்க்கின்றோம். இந்த வகையில் பௌதிக காரணிகளோடு முன்னாயத்தங்கள் செய்து இன்னொன்றையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் இறுதி முடிவை எதிர்பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான், உடைந்த வாழ்க்கையை கூட எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் பத்ர் யுத்தத்திலே. அதை வீட்டில் வைத்து விட்டு வராதீர்கள். உடைந்த வாளினால் என்ன பிரயோசனம் இல்லை. உங்களிடம் இருக்கின்ற ஆக கூடிய அளவு முயற்சியை செய்துவிட்டு தான் ரசூலுல்லாஹ் சுஜூதில் விழுந்தார்கள். அபூபக்கர் உசுப்பி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார் என்ற பயம், அந்த அளவுக்கு சுஜூதில் இருந்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னாயத்தங்கள், பௌதிக காரணிகளை சரியாக பயன்படுத்துதல், அது ஒரு கடையை நடாத்தினாலும் சரி, படித்தாலும் சரி, உத்தியோகம் செய்தாலும் சரி, குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டாலும் சரி, பள்ளியை நிர்வகித்தாலும் சரி, பிளேனிங் மிக முக்கியமானது. அது இஸ்லாத்தில் உள்ளது. அது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதித்த ஒன்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டிய வேளையிலும் கூட இந்த திட்டமிடலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். எனவே பிளேனிங் இல்லாத சமூகம் தோத்து போகும். எனவே தவக்குலினுடைய அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்கும். அது அற்புதங்கள் என்று சொல்வதை விட இறை நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த விளைவு என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத்தின் பொழுது எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் வீட்டை நடுவிலே சென்றார்கள். அவர்களுடைய கண்களுக்கு திரைத்து விட்டோம், அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்ற சூரா யாசினின் ஆரம்ப வசனங்களில் ஒரு வசனத்தை ஓதி மண்ணை எடுத்து தூவிவிட்டு அந்த எதிரிகளை ஊடறுத்து சென்றார்கள். அசையாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. அதே மாதிரி நான் வெற்றி பெறுவேன் திட நம்பிக்கை. இது ஒரு அற்புதமா நாங்க பார்த்தாலும் இறை நம்பிக்கையும் அசையாத நம்பிக்கையும் சேர்ந்து வந்ததால் வந்தது என்பதை விளங்க வேண்டும். சுராக்கா என்ற மனிதன் துரத்துச் செல்கிறான் ஹிஜ்ரத்திலே, அவனுடைய குதிரையின் கால்களை பூமி பிடித்துக் கொள்கிறது. இது எப்படி நடந்தது? அதான் நான் சொன்னேன், பௌதிக விதிகளுக்கு அப்பால் இருந்து உதவி வரும். பிறகு அல்லாஹு தாலாவின் தூதர் அவனை மன்னித்து அவனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்த வரலாறு, நீண்ட வரலாறு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போலத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பிளந்து சென்றதும் முன்னால் கடல் பின்னால் படை, அவர்கள் சொன்னார்கள் ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு ஒரு வழியை காட்டுவான். ஆக இத்தியாதி படிப்பினைகள் பாடங்கள் நிறைந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்த ஒரு முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை 9-10 நாட்களில் நோன்பு நோற்பதின் ஊடாக ஹயாத்தாக்குவோம், புதிய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வோம், புதிய திட்டமிடலோடு நகர்வோம். மாற்றத்துக்கான ஒரு வருடமாக இதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் இந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்த இந்த முஹர்ரம் மாதத்தை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. நோன்பு நோற்று இந்த மாதத்தை ஹயாத்தாக்கக்கூடிய மனித புனிதர்களாக எங்களை ஆக்கி விடுவானாக. ஹிஜ்ரத்தின் பின்னால் எத்தகைய மாற்றங்களை, மறுமலர்ச்சிகளை, நாகரீகத்தை அல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்தானோ அத்தகைய நல்ல மாற்றங்களை எங்கள் சமூகத்திலும் இந்த நாட்டிலும் அல்லாஹு தஆலா உருவாக்குவானாக.